கணவனோ மனைவியோ என்ன நினைக்கணும், என்னுடைய தேவையெல்லாம் அதாவது கருமையத்தில் உள்ள இருப்பெல்லாம் சரிப்படுத்தி தூய்மைப்படுத்தி நான் முழுமையாக என்னை வடிவம் எடுத்துக்கொள்றதுக்கு அறிவித பூரணம் பெறுவதற்கு எனக்கு இறைவனையே தந்த வரப்பிரசாதம் தான் என்னுடைய வாழ்க்கை துணைவை என்று ஏற்றுக்கொண்டு அதே போல அவர்கள் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தணும். அதன் பிறகு அடுத்தது என்ன சொல்கிறோம், குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வினைப்பயனாக வந்தவர்கள் தான் குழந்தைகள். அதில் நல்லது கெட்டது இருக்கும், அந்த கெடுதலெல்லாம் நீங்கி அவர்கள் நல்லவர்களாக வாழ வேணும் என்ற எண்ணத்தோடு தினந்தோறும் ஒரு தடவை வாழ்த்தி வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நிலவை அடைவார்கள். அதற்கு மேலாக உடன் பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்களுக்கு ஏன் வாழ்த்தணும், அவர்களெல்லாம் தனித்தனியாக தானே வாழ்கிறாங்கன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் எப்போ பிறந்தாங்க, அவங்க எப்போ பிறந்தாங்க, நாம் எப்போ பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வித்தியாசத்தில் இருக்கும். அதுக்கு முன்னே கரு அமைப்பின் மூலமாக எத்தனையோ தலைமுறைகளாக வந்த பதிவுகள் இருந்த எல்லாருக்கும் ஒன்று தான், பெண்ணாக இருந்தாலும் சரி, அக்கா தங்க, அண்ணன் தம்பி, யாராக இருந்தாலும் நாம் எல்லாருக்கும் அந்த கரு அமைப்பு பதிவு ஒன்றாகவே இருக்கும். அதனால் நாம் தூய்மை அடைகிற போதே அவர்களும் தூய்மை அடையட்டும் என்று நினைந்து வாழ்த்த வேணும் என்றதான் சகோதர சகோதரிகளை வாழ்த்தணும் என்றது. அதன் பிறகு நெருங்கிய நண்பர்களையும் வாழ்த்தணும். நெருங்கிய நண்பர்கள் சும்மா வரமாட்டாங்க, நம்முடைய வினைப்பயனுக்கு தகுந்தவாறு தான் நல்ல நண்பர்கள் அமையதும், அதே போல் தீய நண்பர்கள் அமையறதும் கூட. அதனால் எப்படியோ அமைந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நம்முடைய நன்மைக்குரிய பேர் என்று எண்ணிக்கொண்டு நெருங்கிய நண்பர்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்தி கொள்ளணும். அதன் பிறகு தினசரி வாழ்க்கையில் எத்தனை பேர் உதவி செய்கிறாங்க, மேலாளர்கள், நீங்கள் காரியாலயத்தில் வேலை செய்யலாம், மேலாளர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு உதவியாளர்களும் இருப்பாங்க, மற்றவர்களும் இருப்பாங்க, அவர்களெல்லாம் நினைந்து ஒவ்வொருவராக வாழ்த்தி வந்தால் காரியாலயங்களில் சுமூகமாக வேலை நடக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு அந்த மாதிரி இணக்கமான சூழ்நிலை அமையும். அதனால் தினசரி வாழ்க்கையில் ஈடுபட்ட எல்லாரையும் வாழ்த்தி கொள்ள வேண்டியது. அதன் பிறகு எதிரிகளை தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் தூய்மை அடைய வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்துவோம்னு சொல்கிறோம். ஏனென்றால் ஒரு எதிரின்னா தெரிந்தோ தெரியாமலோ எதிரியாக அவன் நினைக்கிறான், நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க, அப்போ கூட அவன் நினைக்கிறானே அந்த எதிர்பார்த்தல் இங்கே பிரதிபலிக்கிற போது சிறிது தொந்தரவு கொடுக்கும் மனதுக்கு. அதனால் எதிரிகளே இருக்கக்கூடாது. அந்த எதிர்ப்பு என்றது வந்ததுன்னா அதை சமப்படுத்தணும். அதனால் எதிரிகளை வாழ்த்த வேண்டும். எதிரியானவன் ஒரு தப்பு நமக்கு செய்கிறான், குற்றம் செய்கிறான், தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னால் அதில் அர்த்தம் உள்ள அர்த்தம் என்ன, நான் ஏதோ சில தவறுகள் செய்திருக்கேன், அந்த பதிவுகள் என்னண்டே இருக்கிறது, அது இப்போ போக வேண்டிய காலம் வந்துடுது, அதை எடுத்து வெளியாக்கி அதை சமப்படுத்துறதுக்கு இறைநிலையானது இந்த ஆளை இந்த சமயத்தில் உபயோகிக்குது, அதனால தான் அவன் எனக்கு தீங்கு செய்கிறான். அதனால் இது அவராக இல்லை, இறைநிலையினுடைய உதவியும் ஒத்தாசியும் இருக்குது, அதனால் அவன் வாழ வேண்டும் என்று எண்ணினா நம்மிடத்தில் அவன் தீங்கு செய்கிறானே என்ற எதிர்ப்போ கவலையோ அல்லது அந்த மன உளைச்சலோ இல்லாத தூய்மையான மனமாக அமையும். அதற்காக மற்றவர்களையும் அதாவது எதிரிகளையும் வாழ்த்தணும். எதிரிகளை வாழ்த்துகிற அளவுக்கு நாம் மனம் உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, அப்படியே பழகிக்கொள்ளணும். ஆனால் எந்த இடத்துலையும் எதிரிகளே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு பொக்கிஷம், தனம், திரவியம் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை நல்லவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம். அதே போல் எத்தனை எதிர்ப்பு செய்யக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் நம்முடைய நஷ்டம். அதனால் அந்த எதிர்ப்பெல்லாம் நீக்குவதற்கு வாழ்த்தி 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 எதிரிகளை நலம் பெற செய்யலாம், அவர்கள் நமக்கு உதவியாகவே இருக்க செய்யலாம். அதனால் எதிரிகளையும் வாழ்த்தோம். இந்த வாழ்த்துதலுக்கு
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே